கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு அறிவித்த ஹல்லேலூயா. எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம்முடைய சபையிலே உம்முடைய நாமத்திற்கு உண்டாவதாக, உண்டாவதாக. வல்லமையுள்ள நாமத்திற்கு, மகிமையுள்ள நாமத்திற்கு, மகத்துவமுள்ள நாமத்திற்கு உண்டாவதாக, உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகள் நடுநடுங்குகிற நாமம், விசுவாசிகள் ஓடுகிற நாமம், கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிற நாமம், அந்த நாமத்திற்கு சபையிலே, சபையிலே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, உங்களை நாங்கள் சோத்தரிக்கிற ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இன்ப பிரசன்னத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதை ரசிக்கவும், அதை ரசிக்கவும் எங்களை தெரிந்து கொண்டீரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, உன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே உள்ளாவி வருகிறவர் நீர். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவர். இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம், வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. யாரு சொல்லுகிறது? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இங்க ஒரு சபைக்கு ஆவியானவர் ஏழு சபைகளுக்கு எழுதுகிற பொழுது, இந்த சர்ச்சை சபைக்கு எழுதுகிற பொழுது, அந்த சபையில இருக்கிற சில நன்மைகளை எழுதி, அதற்கு பிற்பாடு தேவன் அந்த சபையில இருக்கிற ஒரு சில குறைவுகளை எழுதி, அவர் கடந்து முடிக்கிற பொழுது இதை எழுதுகிறது ஆவியானவர். பழைய ஏற்பாட்டிலே வேத வசனங்களை ஆவியானவர் தன்னுடைய தீர்க்க தரிசியின் மூலமாக எழுதினார். இங்கே புதிய ஏற்பாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், இங்கே ஆவியானவர், அதே ஆவியானவர் நமக்கு சில காரியங்களை எழுதி தருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இவைகள் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு எழுதப்படுகிறது என்பது முக்கியம். இது சபையில் இருக்கிறவர்களுக்கு எழுதப்படுகிறது. இங்க ஒரு சபையை பார்த்து அந்த சபையின் மேய்ப்பனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனல் என்று சொல்லி வசனம் தொடங்குகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருடனை போல வருவேன். நாம் சபையாக இருக்கிறோம், ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் சபையை சந்திப்பதற்கு திருடனை போல வருவேன் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் சபைக்கு எழுதி முடிக்கிற பொழுது சபையிலே காதுள்ளவன், கவனிக்கிறவன், விழித்திருக்கிறவன், அவன் கவனித்து கேட்பானால் நலமாயிருக்க. ஹல்லேலூயா. வசனம் சபைக்கு தான் போதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய சபைக்கு, அழைக்கப்பட்ட சபைக்கு, மனவாட்டிக்கு ஆண்டவர் எழுதுகிறது கடினம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், அருமையாக ஆராதிக்கிறோம், கர்த்தரை நாம் துதிக்கிறோம், வசனங்களை நாம் கேட்கிறோம். இதனால் நாம் எல்லாம் நம்முடைய வாழ்வில் எல்லாம் சரியாகி விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிற நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். நேற்று வீட்டில் இருந்த பொழுது இந்த ஊழியத்தை குறித்து கொஞ்சம் சிந்தித்தேன். ஊழியம் செய்கிறது எப்படி இருக்கிறது? போதுமா? காணுமா? என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு புத்தகம் ஒன்று நான் வேண்டி வீட்டிலே வைத்திருக்கிறேன். அதை இன்னும் வாசிக்கவில்லை. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஊழியன் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகம் ஒன்று நான் வைத்திருக்கிறேன். அதை நான் திறந்து பார்த்ததில்லை இதுவரைக்கும். அது எனக்கு முன்பாக இருந்தது. நான் சிந்தித்துக் கொண்டு இருந்த பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து சும்மா உள்ளுக்கு நான் திருப்பி பார்த்த பொழுது அதில் மூன்று விதமான குறிப்புகளை அந்த ஊழியக்காரன் எழுதியிருக்கிறார். என்னவெனில், முதலாவது ஊழியத்தை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்திலே பலன் இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஒரு ஊழியனை குறித்து, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தை செய்கிற பொழுது அவனுக்குரிய அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாக உழைத்தவர்களுக்கு தேவ சமூகத்திலே பரலோகத்திலே வெகுமதிகள் உண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இரண்டாவது, உண்மையாக உழைத்தவர்கள் ஆனால் ஊழியம் நிலை நீப்பதில்லை. அதாவது ஊழியம் செய்வார்கள் எல்லோரும், ஆனால் எல்லா ஊழியங்களும் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் உண்மையாக ஓடுவார்கள், உண்மையாக ஊழியம் செய்வார்கள், ஆனால் ஊழியம் நிலைத்திருப்பதில்லை. அதில் காரியம் அவர் என்ன எழுதுகிறான் சொன்னால், அவனுக்கு வெகுமதி கிடையாது, ஆனால் அவன் மீட்கப்பட்ட ஒருத்தனாக தேவனோடு இணைக்கப்படுவான் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். மூன்றாவது காரியத்தில் அவர் எழுதுகிற பொழுது, ஆவிக்குரிய வளர்ச்சியும் சபையும் பெருக்கவும் இல்லாத ஒரு ஊழியம். சபை இருக்கும், சபை இருக்கும், சபை ஆட்கள் வருவார்கள் போவார்கள், இருப்பார்கள் ஆராதிப்பார்கள் போவார்கள், ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத ஒரு தன்மை, தேங்கி நிற்கிற ஒரு தன்மை. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருப்பார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி என் சிந்தனைக்கு கிடைத்த பதில்கள் அதை குறித்து பேசுகிறேன். நான் சபைக்கு இதை பேசவில்லை, நான் இதை பிரசங்கமாகவும் பார்க்கவில்லை. ஆனால் என் சிந்தனைக்கு, நான் யோசித்த யோசனைக்கு, என் இருதயத்தில் என் சிந்தனைகளே, நான் சிந்தித்த சிந்தனைகள் எல்லாம் இவைகளினால் உடைக்கப்பட்டது என்பதை குறித்து நான் பேச உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான்காவதாக, முன்மாதிரியான ஊழியம் செய்கிறவர்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் ஊழியர்களை குறித்து எழுதுகிற பொழுது எழுதுகிறார். இதை நான் வாசிக்கவும் இல்லை, இதை குறித்து ஒன்றும் நான் சிந்திக்கவும் இல்லை. இது நான் சிந்தித்துக் கொண்டு இருந்த பொழுது என் சிந்தனைக்கு கிடைத்த நான்கு விதமான பதில்கள். அதிலே நான் சிந்தித்த விதங்கள் அதனால் உடைக்கப்பட்டது என்று சொல்லி நான் சொல்லி கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சபைக்குள் தான் இருக்கிறோம், ஆனால் சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். எது ஆவியானவர் சொல்லுகிறது? எப்படி ஆவியானவர் சொல்லுவார்? எப்படி அவர் சொல்லுவார்? பிரியமானவர்களே, பைபிளில் இருந்து எடுத்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் தேவனிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறவைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு காலையிலும் அருமையான ஒரு செய்தி, மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் நடத்துகிறவர், மனம் திரும்புகிறவர்களை திரும்ப அவர் எழுப்பி தூக்கி விடுகிறவர். ஆகையினால பிரியமானவர்களே, சபைக்கு எழுதுகிறார். ஆர் எழுதுகிறது? ஆவியானவர் எழுதுகிறார். எதை குறித்து எழுதுகிறார்? முதலாவது வசனத்தை வாசிங்கள்.
சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது
என்னவெனில்,
தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
சொல்லுகிறதாவது,
கிரியைகளை
அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
நீ உயிருள்ளவன்.
கொஞ்சம் பாருங்க சிஸ்டர், இந்த கடந்த முறை வந்த பாஸ்டர் அவர்கள் கூட இரண்டாவது அதிகாரத்தில இருந்து ஆதி இந்திய அன்பை விட்டா என்ற தலைப்பிலே அவர்கள் பேசினது நமக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். இருக்கட்டும். ஆகையினாலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்பாடுகள், உன் நோக்கங்கள், உன் ஊழியங்கள், உன் பிரயாசங்கள், உன்னுடைய தனிப்பட்ட நோக்கங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபைக்கு ஆவியானவர் எழுதுகிறார். பிரியமானவரே, பிரியமானவளே, இன்று கொஞ்சம் என்னோடு சேர்ந்து வாருங்கள். உணர்வுள்ளவர்களாக கடந்த நாட்களிலே நான் பார்த்தேன், உணர்வில்லாமல் தேவ வசனத்தை கேட்பது, விழிப்பில்லாமல் தேவ வசனத்தை கேட்பது, இங்க என்ன நடக்கிறது? வசனங்கள் திருடப்பட்டு போகிறது. அதெல்லாம் சபைகளுக்கு தான் எழுதப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. கேட்பதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கும் இங்கும் சிந்தனைகளை அலைக்கழிய விடக்கூடாது, அங்கும் இங்கும் அலைந்து தெரியக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்குரிய கனமும் மரியாதையும் எப்பொழுதும் கொடுக்கப்பட்டு இருக்கிற பொழுதுதான் நம் வாழ்விலே மாற்றங்கள் உருவாகும். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த பட்டிக்குள்ளே கற்பனை வைக்கப்பட்டிருந்த பொழுது அதை பார்ப்பதற்கு, அதை வாசிப்பதற்கு, அல்லாவிட்டால் அதை நோக்குவதற்கு ஜனங்கள் பயந்து நடுநடுங்கினார்கள். இன்றைக்கோ நமக்கு எல்லோருடைய கரத்திலையும் ஒரு பரிசுத்த பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்ட மாதிரி பிரயோஜனப்படுத்தி விடாதருங்க, கண்ட மாதிரி பிரயோஜனப்படுத்தி விடாதருங்க. ஆகையினாலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நான் பிரியமானவனே, பிரியமானவளே, கவனி, நீ செய்கிறது, நீ சிந்திக்கிறது, நீ செய்ய விரும்புகிறது எல்லாவற்றையும் ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அநேக தடவைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசியும் நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்கிறது, வழங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, தள்ளிவிடுகிறோம், பேசாமல் இருந்து விடுகிறோம். அதை தேவனுக்கு தான் பேசினார் என்பதை ஏற்றுக்கொள்ள நம்மளால் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சபையை பார்த்து என்ன சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். விசுவாசி என்று சொல்லியும் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் நம்பலாம், ஆண்டவரை நாம் நம்பலாம், அதனாலே நம் வாழ்வு சரியாகிவிடும். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தெய்வத்தை நம்புகிறவர்கள். 99% என்று வெப்பம் ஒரு வீதம், ஒரு குறிப்பிட்ட வீதத்தார் தெய்வத்தையே நம்பாதவர்கள். நாங்களும் தேவனை நம்புகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இங்கே என்ன சொல்லுகிறது, நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லியும், நீ விசுவாசி என்று சொல்லியும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். பிரியமானவனே, பிரியமானவளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்விலே உயிருள்ள ஆராதனை போல உயிருள்ள வாழ்வு இருக்க வேண்டும், செத்த வாழ்வு அல்ல. இதை சபைக்கு எழுதுகிறார். எனக்கு பிரமிக்கத்தக்கது ஒன்று என்ன தெரியுமா, சபையை பார்த்து, சபையில இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் எழுதுகிறது என்னவெனில், நீ நல்லவன் என்று சொல்லி, அல்லாவிட்டா நீ ஊழியன் என்று சொல்லி, அல்லாவிட்டா நீ விசுவாசி என்று சொல்லி செத்தவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அதில் முடிவு ஆச்சரியம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது யார் எழுதியது? கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், நீ உயிர் உள்ளவன் என்று சொல்லுகிறாய், நீ கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்லுகிறாய், நீ தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லுகிறாய், ஆனால் செத்தவனாய் இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே அநேக இடங்கள் இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் வைத்து அலசி பார்ப்பது நமக்கு நல்லது. இதை தூக்கி வைத்து ஆண்டவரே என் வாழ்விலே செத்து போன இடங்கள் எங்கே போ என்று சொல்லி தேடுவது சபையாகிய உனக்கு நல்லது. அநேகர் பெய்கிற மலையிலே நனைந்து நனைந்து தங்கள் வாழ்க்கைகளை ஓட்டுகிறார்கள், தங்கள் சபை வாழ்வை நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், நீ உயிருள்ளவனாயிருந்தால் நலமாயிருக்கும், நீ உயிர் பெற்றவனாயிருந்தால் நலமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறார். நீண்ட விசுவாசி நான், நல்ல விசுவாசி நான், நன்றாக ஊழியத்தை செய்கிறவன் நான், ஆனால் செத்தொரு வாழ்வு, ஆவிக்குரிய ரீதியிலே செத்தொரு வாழ்வு. இன்னைக்கு சாவு என்றுச்சுன்னா சரீரபூர்வமான மரணத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதையே நாடுகிறோம், அதையே நோக்குகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்விலே, ஆவிக்குரிய ஓட்டத்திலே, ஆவிக்குரிய வெளிச்சத்திலே நாம் செத்து செத்து எழும்புகிறோம். அட்ரஸ் வாசிங்க சிஸ்டர்.
நீ விழித்துக் கொண்டு சாகரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை.
பிரியமானவனே, மேலே நீ விழித்துக் கொண்டு சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. நான் கடந்த முறை பேசுகிற பொழுது விழிப்பை குறித்து நான் பேசினேன், அதை நான் விட்டு நான் கொஞ்சம் கடந்து போகிறேன். என்ன சொல்லுகிறது அந்த வசந்த வாசிங்க,
நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து.
உன்
கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை.
கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானதாக அல்ல. இது என்னுடைய செய்தி அல்ல, ஆனால் இதை பேச நான் விரும்புகிறேன். என்னுடைய வேலைகள், என்னுடைய வேலைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இல்லப்பா. நான் தேவனுக்கென்று செய்கிறவைகள், நான் தேவர் ராஜ்யத்துக்கென்று நினைக்கிறவைகள் ஒன்றும் தேவனுக்கு நிறைவாக காணப்படவில்லை. சபையில் இருக்கிறவர்களுக்கு அது நிறைவாக இருக்கிறது, என் சபையின் தூதனுக்கு அது நிறைவாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு, ஆவியானவருக்கு அவைகள் நிறைவாக தேவ சமூகத்தில் காணப்படவில்லை. பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்திங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்திங்க. எங்கள் வாழ்நாட்கள் எங்கள் ஊழியர்கள் எங்களை குறித்து நன்றாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஓடி வாழ்ந்த நாட்கள்கள் இருக்கிறது. என் ஊழியக்காரன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் என்னை பார்த்து, இவன் ஒரு நல்லொரு விசுவாசி, நல்லாக உற்சாகமா செய்கிறான், நல்லாக வேலைகளை செய்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு நான் கொடுக்கிற கனம் புரிதாக இருந்தது. இன்னைக்கும் அநேகர் அதைத்தான் நாடுகிறார்களோ என்று எனக்கு ஒரு யோசனை. ஆனால் இங்கே ஆண்டவர், என் சமூகத்தில் உன் வேலைகள் நிறைவாக இல்லை. பிரியமான தேவரண்ட பிள்ளைகளே, நான் பேசுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் வேறு கோணத்தில் பார்த்தால், உங்களை பிசாசானவன் உங்களுக்கு இருதயத்திலே விழ வேண்டியவைகளை கொத்தி எடுக்கிறான் என்பதை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சில செய்திகள் வருகிற பொழுது விசுவாசிகள் கனவு காண்பார்கள், ஏதோ ஒன்றை சிந்தித்துக் கொள்வார்கள், ஏதோ ஒன்றை நினைத்துக் கொள்வார்கள். இல்லை, தேவ சமூகத்தில் என் வேலைகள் கத்தற்கென்று நான் பிரயாசப்படுகிறவைகள் நிறைவு பெற்றதாக அல்லவே. அப்படியே நாம் யாருக்கு செய்கிறோம், எவருக்கு செய்கிறோம், எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கிறது அப்படி யோசிப்போம். தேவன் என் வேலைகளிலே, என் காரியங்களிலே, என் ஊழியத்திலே, என் வாழ்விலே எவ்வளவுக்கு அது நிறைவு பெறுகிறது தேவ சமூகத்தில். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறவன். பிரியமானவனே, தேவ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும், எச்சரிப்போடு கேட்க வேண்டும், கவனமாக அதை கேட்க வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுவது நமக்கு நல்லது. ஏனெனில் நான், எனக்கு ஆச்சரியம், சபைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர், நான் திருடனை போல வருகிறேன், நான் கள்ளனை போல வருகிறேன்ப்பா. கள்ளன் சொல்லிட்டு வரமாட்டேன், அப்படி வர்றேன். ஏனப்பா, மனவாட்டியாச்சே, ஏன் இது சபையாச்சே, தேவனுக்குரியதாச்சே. வருகிற மாசம் இந்த தேதியிலே ஆண்டவர் வருவார் சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் வரைக்கும் நான் உவாச கூட்டம் போட்டு தேவனோடு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த பாரு, நான் வருகிறது உனக்கு தெரியாது, பிதாவை தவிர ஒருவருக்கும் தெரியாது. அதனால உன் வேலைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்குதான்னு சொல்லி ஆராய். தேவனுக்கு நாம் செய்கிறவைகள், தேவனுக்கு என்று வாழுகிற வாழ்க்கை அவருக்கு பிரியமான்னு சொல்லி ஆராய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து விடலாம், சபைக்கு பிரியமாகவும் நாங்கள் வாழ்ந்து விடலாம், ஏன் ஊழியக்காரனுக்கு விருப்பமாகவும் நாங்கள் வாழ்ந்து விடலாம். ஆனால் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவர் விரும்புகிறபடி உயிருள்ள சாகாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமே. சபைக்கு எழுதுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், சபை என்று விட்டால் எல்லாம் நன்றாக இருக்கும், சபை என்று விட்டால் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், ஆண்டவருக்கு எல்லாமே ரசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆகையால்
நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பார்.
பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டு நான் சீக்கிரம் போயிடுறேன். நாம் எவ்வளவு தேவ சமூகத்தில இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று தெரியுமா உங்களுக்கு? எவ்வளத்தை கேட்டு பெற்றுக் கொண்டோம் என்று தெரியுமா? இவைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நானும் சரி, நீயும் சரி, யாராயிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து வாயிருக்குது என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்வது, ஆனால் அவைகளை பிரயோஜனப்படுத்துவதில்லை. பேட்டு கேட்டுக்கொள்ளுகிற தார்மாண்டவர, இது வேணும், இது வேணும், இது வேணும். காலம் சென்ற ராஜேந்திர மையா அவர்களை குறித்து இப்பொழுது நினைவுக்கு வருகிறது என்னவெனில், அவர் அவருடைய சபைக்கு ஏசி ஜீவிக்கிறார் என்று சொல்லி பெயர் செய்து பெயர் வைத்து விட்டாராம். இயேசு ஜீவிக்கிறார் என்று பெயர் வைத்து விட்டார். இப்பொழுது இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி எப்படி காட்டுவது, எப்படி காட்டுவது? அவர் போய் தேவ சமூகத்தில் இருந்து சவம் பண்ண, ஆண்டவரே, இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி பெயரை வைத்து விட்டேன், நான் அதை அற்புத அடையாளங்களாலே நிரூபிக்க எனக்கு வரத்தை தாரும் என்று சொல்லி சவம் பண்ணி அந்த வரத்தை பெற்று ஒரு காலகட்டத்தில் வல்லமையாக தேசத்திலே ஊழியம் செய்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. நாம் அநேகத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், ஆனால் அவைகளை சரியாக செய்து முடிப்பதில்லை. உங்களுக்கு தெரியுமா நம் ஜபங்களிலே எத்தனை குறைவுகள் இருக்கிறது தெரியுமா? எப்படி என்று கேட்கிறீர்களா? நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனிடத்தில் அநேகத்தை சொல்லுவோம், ஆனால் அவைகளை நாம் நிறைவேற்றுவதல்ல. ஒன்றை கேட்கிற பொழுது, இன்னைக்கு அண்ணாலை குறித்து விடிய பேசினார், அண்ணால் சமம் பண்ணினால் பெற்றுக்கொண்டால் செயல்படுத்தினார். ஆனால் நாங்களோ பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் தேவனிடத்தில் அதை பிரயோசனப்படுத்துவர். ஆகையினால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள்ல மனம் திரும்ப வேண்டும், தேவ பக்கம் திரும்ப வேண்டும். நான் பேசுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? அல்லாவிட்டால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டவைகள் இப்பொழுது உங்கள் சிந்தனைக்கு வருகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருந்து இவைகளை வெளிப்படுத்துவாராக, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவைகளை காட்டிக் கொடுப்பாராக. சபமோ சபம், பட்டிகளோ பட்டிகள், ஆனால் ஒன்றையும் நாம் தேவனுக்கு சரியாக செய்து முடிப்பதில்லை. ஆகையினாலே ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன், மனம் திரும்பி நீ விழித்திராவிட்டால் திருடனை போல வருவேன். 10 கன்னிகைகள் கடந்த மாதிரி பார்த்தோம். சபை, ஒரே சபை, ஒரே ஊழியம், ஒரே வசனம், ஒரே ஊழியக்காரன், ஒரே வார்த்தைகள், ஒரே ஆவியானவர். 5 பேர் என்ன செய்தார்கள்? விழித்திருக்காமல் போனார்களே, விழித்திருக்காமல் போனார்களே. சபை நல்லது, ஆனால் விழிப்புள்ள சபையை தேவன் விரும்புகிறார், விழிப்புள்ளவர்களை தேவன் விரும்புகிறார். சபம் பண்ணுகிறவர்கள், வேண்டுதல் செய்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள், போராடி சபம் பண்ணுகிறவர்கள், நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களை தேவன் விரும்புகிறார். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து,
நினைவு கூறு பிரியமானவளே,
அதை கை கொண்டு மனம் திரும்பு,
மனம் திரும்பு.
நீ விழித்திராவிட்டால்,
விழித்திராவிட்டால்
திருடனை போல் உண்மையில் வருவேன்,
திருடனை போல நான் வருவேன். சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், சபைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நான் திருடனை போல உன்னிடத்தில் வருவேன். இவைகளை நான் காணாவிட்டால், இவைகள் உன்னிடத்தில் இருக்கவில்லை எனில், நான் எதிர்பார்க்கிறவைகள் உனக்குள்ள இல்லாவிட்டால் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். சபையின் தூதனை எச்சரித்து சொல்லுகிறார், சொல்லு சபைக்கு, சொல்லு சபைக்கு, போதே சபைக்கு பிரசங்கி, வார்த்தைகளை சொல்லு, ஆவியானவர் சொன்னார் என்று சொல்லு. அநேகருக்கு ஆராதனைகளும் ஜெபக்கூட்டங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களும் சின்ன விஷயமாக தெரிகிறது, சின்ன காரியங்களாக தெரிகிறது. ஜெப நேரங்களும் விழிப்புள்ள வாழ்க்கையும் பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் வந்தார், இன்று இயேசு வந்தார், இன்று ஆண்டவர் வந்தார், இன்று தேவன் வந்தார், என்ன நடக்கும், என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே? சபையிலே வளர்கிற எல்லா விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாவற்றையும் குறித்து ஊழியத்தில் இருக்கிற நமக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது, அது தேவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பார்வை இருக்கிறது. அதை பார்த்துத்தான் நாம சபையை, நிலத்தில் இருக்கிறவர்களை நடத்தி செல்வது. இன்றைக்கு இயேசு வந்தா நம்முடைய நிலைமை என்ன சொல்ல முடியுமா? எல்லாருடைய நம்பிக்கையும் நான் முதலாவது எடுத்துக்கொள்வேன். உண்மை, அந்த நம்பிக்கை தவற விடாதிருங்க, அந்த நம்பிக்கை வலுவ விடாதிருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு அவசியம், அது நமக்கு வேண்டும். ஆனால் ஆனால் என்ன நடக்கும்? இந்த 10 கன்னிகைகளும் என்ன செய்தார்கள்? ஒரே நம்பிக்கை, ஒரே நோக்கம், ஒரே விருப்பம், ஒன்றாக போனார்கள். கட்டசியிலே ஒரு மீட்டர் தூரம் என்றே வையுங்களேன், நான் மாறிவிட்டது, எல்லாம் மாறிவிட்டது, வாழ்க்கையே மாறிவிட்டது, ஓட்டங்கள் மாறிவிட்டது, பிரயாசங்கள் மாறிவிட்டது. அதான் ஆண்டு வச்சினார், உன் காரியத்தை குறித்து எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது, உன் வேலைகளை குறித்து எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. அங்கே 10 கன்னிகைகள் ஆண்டவரே கை கொடுக்கிற தூரத்தில் நின்று கொண்டு முடியாமல் போய்விட்டதப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனுக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? மனம் திரும்புதலை குறித்து சபைக்கு சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. இன்னைக்கு காலமையும் பேசினாங்க, நல்லது, சோத்திரம் ஆண்டவர். மனம் திரும்பு, மனம் திரும்பு. எதுல மனம் திரும்பு? உன் ஆவிக்குரிய வாழ்விலே மனம் திரும்பு. நீ கேட்கிற விதத்தை குறித்து மனம் திரும்பு. நீ கர்த்தருக்கு செய்கிற வேலைகளை குறித்து மனம் திரும்பு. கர்த்தருக்கு நீ கொடுக்கிறதுல மனம் திரும்பு. கர்த்தருக்கு பிரயாசப்படுறதுல மனம் திரும்பு. சபை வாழ்வில் நீ மனம் திரும்பு, ஊழிய வாழ்வில் நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறான். இவைகள் இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கேதான் இந்த செய்தி ஆரம்பிக்கப்படுகிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு சபையாக நம்மிடத்துல உங்களுக்கு தெரியுமா வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ரெண்டு வஸ்திரங்களை ஒரு சீலாக வைத்து பேசுகிறேன். ஒன்று ரட்சிப்பின் வஸ்திரம், அடுத்தது பரிசுத்த வஸ்திரம். நான் பேசுவதற்கு அது இலகுவாக இருக்கும் என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த வஸ்திரத்தை குறித்தும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்தும் அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வஸ்திரங்கள் காக்கப்பட வேண்டும், அவைகள் காக்கப்பட வேண்டும். நமக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்வு, நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் வாழ்வு, அவைகள் காக்கப்பட வேண்டியவைகள். நாம் எவ்வளவுக்கு காக்கிறோம் நம்முடைய பரிசுத்த வாழ்வு, அதே போன்று நம்முடைய ரட்சிப்பின் வாழ்வு எவ்வளவுக்கு நம்மாலே காக்கப்படுகிறது. இங்கே நாலாவது வசனத்தில், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் என்று சொன்னால், அசூசிப்படுத்தினவர்களும் இந்த சபையில் இருக்கிறார்கள். அசூசிப்படுத்தாத ஒரு சிலர், அசூசிப்படுத்தின ஒரு சிலர் சபையில் இருக்கிறார்கள். விளங்குறதா நான் சொல்லுகிறேன். ஆகையினாலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரங்கள் எவ்வளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இலங்கை தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உடுப்புகளை பூச்சிகள் அரித்துவிடும், சாப்பிட்டுவிடும். பல காலங்களுக்கு பிறகு எடுத்து பார்க்கிற பொழுது இடையிலே அறவாசியை காண கிடையாது. தெரியுமா நான் சொல்லுகிறது? விளங்குதா? பூச்சி, பூச்சிகள் தேவையில்லாதவைகள் நம் வாழ்வில் வந்து நமக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் அல்லாவிட்டால் பரிசுத்த வஸ்திரத்தை என்ன செய்கிறது? நான் சபைக்குள்ளதாப்பா இருக்கிற அது நம்மளை சாப்பிட்டு விடுகிறது. அது நம்முடைய வஸ்திரங்களை திருடி கொண்டு போய்விடுகிறது. ஒரு வெள்ளை வஸ்திரத்திலே ஒரு கறை உண்டானால் அது வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. பரிசுத்த வஸ்திரத்திலே கறை உண்டானால், கறை திரை அற்ற மணவாட்டி சபையை ஆண்டவர் மத்தியாயத்திலே சந்திக்க வருகிறார் என்பதை சபையாகி நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகினாலே தேவன் தன்னுடைய உயிரை கொடுத்து எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். யோசேப்பின் வஸ்திரங்களும் புடுங்கியெடுக்கப்பட்டது, இயேசுவின் வஸ்திரமும் புடுங்கியெடுக்கப்பட்டது. இந்த வஸ்திரத்துக்கும் தேவனுக்கும் அல்லாவிட்ட தேவ ராஜ்யத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஆசாரியனுக்கு அவனுக்கு தனிப்பட்ட ஒரு வஸ்திரத்தை கூடு. இந்த வஸ்திரத்தின் காரியத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா விதம் விதமாக பேசப்பட்டிருக்கிறது. வன்மையான வஸ்திரம், பல வர்ண வஸ்திரம், இப்படியே நான் பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் பிரியமான நம்மளுக்கு கொடுக்கப்பட்டவைகளை காக்க வேண்டும். அல்லாவிட்டால் சபையில நாம் இருக்கலாம், சபையில ஊழியத்தை செய்யலாம், சபையில நல்ல விசுவாசிகளாக, ஆனால் வஸ்திரங்கள் திருடப்பட்டு, கொள்ளையிடப்பட்டு, அரிக்கப்பட்டு, பிசாசினால் எடுத்துக் கொள்ளப்பட்டு, புடுங்கப்பட்டு போய்விடுமே. ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவர்கள் உருவி சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார். அது ஏன் எழுதப்பட வேண்டும்? அது ஏன் எழுதப்பட வேண்டும்? ஒருவனுக்கு வஸ்திரம் மிகவும் முக்கியம். மாம்ச உலகிலே, மாம்சத்தின் உலகிலே ஒருத்தனுக்கு ஒரு வஸ்திரம் எவ்வளவு முக்கியமோ, அதை விட தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனோடு நாம் நிற்பதற்கு அவர் கொடுத்த வஸ்திரங்கள் மிகவும் அவசியம் என்பதை நான் உங்களுக்கு கட்டாயப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். சிலவற்றை பார்க்கலாம். இன்னைக்கு வெளிப்படையான அழகுகளும் வெளிப்படையான காரியங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நல்லது செய்யுங்க, தேவையான, தப்பில்லை. ஆனால் ஆவிக்குரிய வஸ்திரங்களும் நமக்கு ஆண்டவர் தன் உயிரை கொடுத்து எனக்கு கொடுத்தவைகள் எவ்வளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சபையே, சபையே, ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறதை காதிருந்தால் கேட்டுக்க, இருதயம் இருந்தால் உணர்ந்துக்க. நாலாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு.
தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத ஒரு சிலர் சர்ச்சையிலே உனக்கு உண்டு. அதே நேரத்தில் எழுதப்பட்ட விதத்தின்படி பார்க்கிற பொழுது அசூசிப்படுத்தினவர்களும் சபையிலே உண்டு. அதனாலே நான் தேவனுடைய நாமத்திலே கேட்கிறேன், எங்கள் வஸ்திரங்கள் பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் எவ்வளவுத்திற்கு தேவனுக்கு முன்பாக பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்கிறது. சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். இன்னைக்கு நாம வந்தோம், கர்த்தரை ஆராதித்தோம், நல்லது, சோத்திரம், தேவ மகிமையிலே தேவ பிரசன்னத்திலே மூழ்கினோம், நல்லது. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே தேவன் என்னையும் உன்னையும் பார்த்து இன்றைக்கு கேட்கிற கேள்வி எனில், என்னுடைய பரிசுத்த வஸ்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? சேதப்பட்டப்படுத்தி இருக்கிறதா? கிழிக்கப்பட்டிருக்கிறதா? அசூசிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? தேவன் விரும்பத்தகாத விதத்தில் அது இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? எல்லாரும் அருமையாக வெளிக்கிட்டு நாம் இந்த சமூகத்தில் இருக்கிறோம். எல்லாரும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் பார்க்கிறது இந்த வண்ணமா? தேவன் இப்படியே எங்களை பார்த்து விட்டு வாங்கன்னு சொல்லி அழைத்து விடுவாரா? தேவன் இப்படிப்பட்ட ஒரு சபையை பார்த்து விட்டு வாங்கல் என்று சொல்லி சொல்ல போகிறாரா? எது தேவன் சொல்ல போகிறார்? உன்னுடைய வஸ்திரத்தை நீ எவ்வளவுக்கு அசூசிப்படுத்தாம இருக்கிறாய் என்பது நமக்குத்தான் தெரியும். பாருங்க, நமக்குத்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்ச்சையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவாங்கலானபடியால் வெண்வஸ்திரத்தை தரித்து. பிரியமானவர்களே, இதுல ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை பாதுகாத்தவர்கள் தான் வெண்வஸ்திரத்தை தரித்து அவரோடு நிற்பார்களா? விளங்குறதா நான் சொல்லுகிறேன்? திருப்பி வாசிங்க, அதை திருப்பி வாசிங்க.
ஆகையினாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு
உண்டு.
அவர்கள் பாத்திரவான்கள்
ஆனபடியா
வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
என்னோடு கூட நடக்கிறவர்கள் யார்? தேவனோடு கூட நடப்பவர்கள் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுத்த வஸ்திரங்களை யார் பாதுகாத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை தரித்து அவர்கள் என்னோடு கூட நடப்பார்கள். பிரியமானவளே, பிரியமானவளே, கொஞ்சம் சிந்திப்பாயா? தேவனோடு நடக்க விருப்பம், தேவனோடு உறவாட விருப்பம், தேவனோடு பேச விருப்பம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு நடக்கிறவர்கள் வெண்வஸ்திரத்தை தரிக்க வேண்டும், அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாதவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் என்னோடு நடப்பார்கள், என்னோடு நடப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் போடுகிற உடுப்புகள் அசிங்கமா போயிட்டா, ஊத்தியா போயிட்டா கவலைப்படுவோம், அதை தோய்த்து எடுத்து விடுவோம், சரிப்படுத்தி விடுவோம், அதை தோய்ப்பதற்கு பல வர்ணங்களில் பல காரியத்தை பார்ப்போம். பிரியமானவனே, என் ஆவிக்குரிய வஸ்திரம் இன்றைக்கு தோய்க்கப்பட்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது? என் ஆவிக்குரிய வஸ்திரம் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது? என் ஆவிக்குரிய வாழ்வு, என் ரட்சிப்பு காலால் மிதிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆகிவிட்டது? என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வஸ்திரத்தை சரியாக, நீ உன் வஸ்திரத்தை சரியாக வைத்திருந்தால் உனக்கு வெண்வஸ்திரம், உனக்கு வெண்வஸ்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? அனுதினமும் நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கழுவி ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்து, என் வாழ்வு சுத்தமாவதாக, ஆண்டவரே என் சரீரம் சுத்தமாவதாக, என் ஆவிக்குரிய வாழ்வு ஆண்டவரை சுத்தப்படுத்தப்படுவதாக, ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற வஸ்திரத்திலே கத்தாவே ஆண்டவரே ஒரு துளி கூட ஊத்தப்படாத படிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் என்னோடு நடப்பார்கள். யார்? வஸ்திரங்களை காத்துக் கொண்டவர்கள், தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொண்டவர்கள் இல்லை. யோசேப்பின் வஸ்திரத்தை கொண்டு போய் அவருடைய தகப்பனிடத்தில் கொடுத்தார்கள். ஏன்? அவன் போயிட்டா அடிச்சிட்டான்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா வஸ்திரம் என்பது மிகவும் முக்கியமானது, பெருமதியானது தேவனுடைய பார்வையிலே. ஆகையினால என்ன நடந்தது? வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவர்கள், வஸ்திரத்தை காத்துக்கொள்ள. தெரியா, புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு பிடித்தவர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்கள். அவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன இடங்கள் இருக்கிறது. வஸ்திரத்தை கிழித்தெடுத்து விடுவார். வஸ்திரம் முக்கியம் நமக்கு. மாம்ச வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு நமக்கு வஸ்திரம் முக்கியமோ, ஆவிக்குரிய வாழ்விலே ஆவிக்குரிய வஸ்திரம் அதை விட முக்கியம் என்பதை இந்த நாளிலே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். ஐந்தாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் திருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர், திருப்பி வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம்
தரிப்பிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். முதல்ல நாங்கள் பார்த்தோம், வஸ்திரத்தை காக்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு நடக்க முடியும். இங்க என்ன சொல்லுகிறது? ஜெயம் கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கேட்கவா, நாங்க ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா, ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? இந்த பூமியில் அதை குறித்து பேசப்படுகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்ன காரியம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இருக்கலாம் பாருங்க, ஆனா கிறுக்கி போடாமல் என்று எழுதுகிறார். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எங்கள் வஸ்திரங்கள் ஊற்றியானால் பெயர்கள் கிறுக்கப்படும். எங்கள் வஸ்திரம் அசூசிப்படுத்தப்பட்டால் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். அதுதான் நாங்கள் எழுதுறது. பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அசூசிப்படுத்தாத அவர்கள் நான் பிதாக்கு முன்பாக சொல்லுவேன். பிதாக்கு முன்பாக நான் அறிக்கை, அவர்கள் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவர்களுக்கு வெண்பஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் உள்ள ஒரு வாழ்வு தேவனுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே. இது யாருக்கு எழுதப்பட்டது? சபையாருக்கு எழுதப்படுகிறது, உனக்கும் எனக்கும் எழுதப்படுகிறது. ஜெயம் உள்ள ஒரு வாழ்வு தேவனுக்கு முன்பாக, ஜெயம் உள்ள ஒரு வாழ்வு ஆவிக்குரிய வாழ்வில், ஜெயம் உள்ள ஒரு வாழ்வு விசுவாசத்துக்கு முன்பாக, ஜெயம் உள்ள ஒரு வாழ்வு. நாம் வாழுகிற பொழுது வெண்பஸ்திரம் தரித்து பிதாவுக்கு முன்பாக என்னுடைய பெயரை அவர் சொல்லி ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்காமல் அவர் என்னை கொண்டு செல்லுவாராம். ஹல்லேலூயா. பிரியமான தேவன் பிள்ளைகளே, எங்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் என்ன தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அதை கிறுக்கி போடாதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எவர் தான் அதை எழுதப்படுது? நான் கிறுக்காதபடிக்கு. அவனுடைய வஸ்திரங்கள் காக்கப்பட்டால் நான் கிறுக்க மாட்டேன். நமக்கு கொடுத்திருக்கின்ற இரட்சிப்பை குறித்து யார் சிந்திப்பது? அந்த நாள் முதலாவது தடவையாக இயேசுவை நமக்கு சொன்ன அன்றைக்கு தான் அந்த ரட்சிப்பின் வார்த்தையுடைய மகிமையை நாம் கண்டோம். இன்றைக்கு ரட்சிப்பின் மகிமை என்ன? அதை குறித்து எவ்வளவுக்கு நாம் சிந்திக்கிறோம்? தேவன் எனக்கு தந்தாரே, அவருடைய உயிர் நமக்காய் கொடுக்கப்பட்டதே. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு எனக்கு கொடுத்திருக்கிறாரே, பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, பரிசுத்த வசதி. இதை யார் சிந்திப்பது? நம்முடைய வாழ்க்கைகளை நாமளே கெடுத்துக் கொள்ளுகிறோம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வு, அந்த வஸ்திரத்தை நாமளே சூசிப்படுத்திக் கொள்ளுகிறோம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. நான் முதல்ல சொன்னேன் என்னவெனில், நம்முடைய வஸ்திரங்களை பிசாசானவன் திருடி விடாத படிக்கு, பிடுங்கி எடுத்து விடாத படிக்கு, கொள்ளையடித்து விடாத படிக்கு எங்களை காத்துக் கொள்ளுகிறது நல்லது. அநேகர் இதில் அலட்சியமாக இருப்பதுண்டு. நம்முடைய வாழ்வின் அனுபவத்தை வைத்து நம்மளை சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைப்பதுண்டு. வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையுள்ளவனாக இருக்க வேண்டும். சபையாகிய நீ உன் வஸ்திரத்தை இழந்து விடாதபடிக்கு யுத்தம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நிற்காவிட்டால் என்ன நடக்கும்? சர்வாயுத வக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தரிக்காவிட்டால் என்ன நடக்கும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ நாம் சபைக்கு வந்தோம், நன்றாக பாட்டு படிக்கிறார்கள், இந்த வார்த்தைகளை அருமையாக சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்டு வாழாத படிக்கு, உங்களுக்கு கொடுத்த ஆண்டவராலே கொடுக்கப்பட்டவர்களை காத்து நடக்கிற வாழ்க்கைக்குள்ளே உங்களை அர்ப்பணிப்பது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை பார்த்து நான் சீக்கிரத்திலே கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 10வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 10வது அதிகாரம். ஹல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்கள், பார்க்கலாம். ஹல்லேலூயா.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
அப்படியே இருக்கட்டும். சிஸ்டம் 30 திருப்பி வாசிங்க. ஒரு
மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு
போகையில்
கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியராக விட்டு போனார்கள்.
பிரியமானவர்களே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நன்றாய் கவனியுங்க. சபை வாழ்வும் இல்லாமல் உலக வாழ்வும் இல்லாத நிலையிலே வாழாதிருங்க. நான் திரும்ப சொல்றதை கேளுங்க. சில பேருக்கு சபைக்கு இருந்து வாழுகிற பொழுது உலக வாழ்வு ரம்மியமாக தெரிகிறது, வழங்குறதா. ஆகையினால இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒருவர் போகிறார். போகட்டங்க. இன்னைக்கு அநேகர் இதை வாசித்து விட்டு நான் சிந்தித்து யோசித்த காரியங்கள் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அநேகர் சபையை விட்டு போய் ரோட்ல நின்று சரியான ஒரு வாழ்வு இல்லாமல் வாழ்க்கைகளை கெடுத்து வீடுகளில் படுத்து கிடந்து கொண்டு யார் என்னை வந்து விசாரிப்பார், யார் என்னை தேடுவார்கள் சொல்லி தெரியாத ஒரு நிலைமைகளிலே தங்கள் வாழ்க்கைகளை சுக்குநூறாக்கி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே அநேகர் இருக்கிறார்கள். என் கண்களுக்கு முன்பாக அநேகர் வந்து போனார்கள். பிரியமானவர்கள், சபைக்கு இருக்கும் மறைக்கும் அதன் பலம் நமக்கு தெரிவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, யானைக்கு அதன் தும்பிக்கையின் பலம் தெரிவதில்லையா? யானைக்கு அதன் தும்பிக்கையின் பலம் தெரிவதில்லையா? நம் சபைக்குள்ள இருக்கும் வரைக்கும் நமக்கு அதன் பாதுகாப்பு புரிவதில்லை, அதன் நன்மைகள் நமக்கு தெரிவதில்லை. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார், நமக்கு அடிக்கடி போதிப்பார், நம்மளை எச்சரிப்பார், நம்மளை சரிப்படுத்துவார், நம்மளை திருத்துவார், நம்மளை எச்சரிப்பார் என்று இவைகள் ஒன்றும் தெரிவதில்லை. எருசலேமில் இருந்த ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போறான். எரிகோவுக்கு என்னப்பா என்ன பிரச்சனை? எரிகோவுக்கு போறது, சிலருக்கு சபை ஒழுங்குகள் புரியாது, சபையில் கடிந்து கொள்வது புரியாது, சபையின் எச்சரிப்புகள் புரியாது, கூப்பிட்டு விசாரித்தால் புரியாது. ஆகையினால சபை நல்லதில்லை, சபை நல்லதில்லை. அதனால உலகத்தில் ஃப்ரீயாக தெரியலாமே. உலகத்தில் இருக்கிறவனை யார் கேட்பது? உலகத்தில் இருக்கிறவனை யார் என்ன கேட்பது? எதுவும் கேட்க முடியாது. அவன் அவன் வாழ்வு. இங்கே ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எருகோவுக்குள்ள போறான், அது பிரச்சனை இல்லை, அதை அங்கே நிறுத்த. ஆனா இவன் சாப்பிட்டது எங்க தெரியுமா? கள்ளர்கள் கையிலே. நான் உங்களை ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி ஒரு காரியத்தை உங்கள் உள்ளத்தில் வைக்க விரும்பவில்லை. முக்கிய காரியம் என்னவெனில், அவன் சபையிலே இருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம், அவன் சபையிலே இருந்து வாழ்ந்த தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் கள்ளர்களினால் புடுங்கி எடுக்கப்பட்டது என்பது இந்த சம்பவத்தில் இருந்த முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு எங்கால ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், அது அங்காலே இருக்கிறது. ஆனால் எருசலேமில் இருக்கும் வரைக்கும் அவனுடைய வஸ்திரங்கள் யாரும் தொடவில்லை. எருசலேமில் இருக்கும் வரைக்கும் அந்த வஸ்திரத்தை யாரும் திருடவும் இல்லை. எருசலேமில் இருக்கும் வரைக்கும் அந்த வஸ்திரம் பாதுகாக்கப்பட்டிருந்தது. எருசலேமில் இருக்கும் வரைக்கும் என் ரட்சிப்பு தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எருசலேமில் இருந்து எப்பொழுது நான் எரிகோவுக்கு போனேனோ அங்கே என் வஸ்திரங்கள் புடுங்கி எடுக்கப்பட்டது, புடுங்கி எடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, உலகத்தோடும் சபையோடும் சேர்ந்து வாழுகிற வாழ்வு அது கன நாளைக்கு நன்றாக இருக்காது. உலகத்தோடும் சபையோடும் உலகத்தோடும் தேவனோடும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை அது கன நாளுக்கு நம்மளோடு இருக்காது. நீண்ட நாட்களுக்கு அவைகள் எங்களோடு வராது. நீண்ட தூரத்துக்கு நம்மளால் செல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்தில் வந்து ஆண்டவர் அதில் கை வைப்பார், ஆண்டவர் அதில் கை வைப்பார். அப்பொழுது நமக்கு போடப்பட்ட வஸ்திரம், பரிசுத்தம், ரட்சிப்பு, நீதி எல்லாம் புடுங்கி எடுக்கப்படும். விசாசினால் அது கொள்ளையடிக்கப்படும். அப்பொழுது நாம் நிற்கிற இடம் எங்கே? நாம் நிற்கிற இடம் எங்கே? சபையில் அல்ல, உலகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய இருதயங்கள் சரீரம் சபையிலே இருக்க இருதயம் உலகத்திலே இருக்கிறது என்பதை நாம் மறக்காத படிக்கு ஆவியானவருக்கு முன்பாக நம் இருதயத்தை வைப்பது நமக்கு நலமாயிருக்கும். நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் வரத்தான் போகிறார், நிச்சயமாகவே வரத்தான் போகிறார். ஆனால் வஸ்திரத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அவரோடு உலாவ முடியும், அவரோடு இருக்க முடியும், அவரோடு நிற்க முடியும். அவருடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாமல் இருப்பது. அவருடைய பெயரை பிதாவுக்கு முன்பாக அவர் சொல்லி சாட்சி கொடுப்பாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான வாழ்வு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் உலகத்தை நாடுகிறதா, மாம்சத்தை நாடுகிறதா, மாம்சத்தின் காரியங்களை நாடுகிறதா? உலகத்தாரை போல நம் வாழ்வு மாறிக்கொண்டு இருக்கிறதா? பிரியமானவர்களே, நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்துவது நமக்கு நல்லது. எல்லாரும் சபைக்குள் தான் இருக்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. எல்லாரும் ஆராதிக்கிறோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? இங்கே ஒரு மனிதன் சபையிலே இருந்தார். இதை வாசித்த கொஞ்சம் வேறு விதத்தில் எல்லாம் யோசிக்கலாம் பாருங்க. இந்த மனுஷன் சபையிலே இருக்கிற பொழுது எவ்வளவோ துள்ளி துள்ளி ஏதோ எல்லாம் செய்திருப்பான் பாருங்க. ஆனா பிசாசானவன் எப்படா இவன் வழியே வருவான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். என்னுடைய சிந்தனை இது, எப்ப இவன் வழியே வருவான்? அன்னைக்கு நான் பார்க்கிறேன், அன்னைக்கு இவனை என்ன செய்கிறேன் பாரு வழங்குறதா என்னுடைய சிந்தனைகள். அதனால இவைகளை நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கு இங்க இருக்கிறேன், நான் இன்னைக்கு இங்க ஊழியம் செய்கிறேன். பிசாசோடு அநேக தடவைகள் போர் செய்கிறோம், அநேக தடவை பிசாசை நாங்கள் எதிர்க்கிறோம். பிசாசுக்கு விரோதமாக நாங்கள் சமம் பண்ணி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரங்களை எடுத்து வைத்து பிசாசுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். எப்பவோ ஏதோ ஒரு விஷயத்துல நான் சபையை விட்டு ஒரு கொஞ்சம் உலகத்திலே நிற்கிறேன் என்று மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் என் வஸ்திரத்தை உறிந்து விடுவான். பிசாசானவன் என் பரிசுத்தத்தை கறைப்படுத்தி விடுவான். பிசாசானவன் என் ரட்சிப்பை புடுங்கி விடுவான் பாருங்க. அப்பொழுது ஒருவராலும் தேடப்படாதவர்களாய் நாம் உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவர்களாக இருப்போம். ஏன் நான் இப்படி பேசுகிறேன்? அநேகர் இந்த தேசத்திலே கத்திற்கிண்டு வாழ்ந்தவர்கள், கத்திற்கிண்டு ஊழியம் செய்தவர்கள். நான் கடந்த நாட்களில் யோசித்தேன், இன்றைக்கு ஊழியம் என்பது, ஊழியர்கள் என்பது இந்த காலத்துக்கு வந்து போகிறது அல்ல. நான் கடந்த கிழமை முழுத்தலும் கொஞ்சம் யோசித்தேன், என்னவெனில் ஊழியம் என்பது முடிவு பர்யந்தம் நிற்கிறாங்க பாருங்க. முடிவு பர்யந்தம் நிற்பது என்பது லேசான காரியம் கிடையாது. இந்த சபையிலே இங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லோரும் முடிவு பர்யந்தம் நிற்கிறது, அது லேசான காரியம் கிடையாது. ஏனெனில் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சபையிலே இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், பிரசங்கித்தவர்கள். ஆகவே முடிவு முக்கியம். அதான் நான் சொன்னேன், நான் யோசித்தேன் கொஞ்சம், இந்த புத்தகத்தில் சில காரியங்கள் என்னுடைய தென்பட்டது, என் சிந்தனைகள் எல்லாம் உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் சொன்னேன். பிரியமானவர்களே, அப்பப்போ நாலு பேர் ஊழியத்தை செய்வார்கள், நாலு பேர் ஏதாவது செய்து கொள்வார்கள், அவர்கள் ஏதோ தடம் புரண்டு கொள்வார்கள், தலைகளாக நிற்பார்கள். அதெல்லாம் நல்லது, அவங்க வயதுக்கும் அவங்களுடைய காலத்துக்கும் ஏற்றதும் தடம் இருக்கிறது. ஆனால் ஊழியம் என்பது முடிவு வரைக்கும் நிக்கிறாங்க பாருங்க, அது லேசானதல்ல, அது லேசான காரியம் கிடையாது. விளங்குறதா? ஆகையினாலே இன்னைக்கு அநேகர் அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது சொல்லிக் கொள்வார்கள், ஏதாவது சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் நிலைத்திருக்க வேண்டும். சொன்னவர்கள், பேசினவர்கள், பிரசங்கித்தவர்கள் காண முடியாமல் போய்விடும். அவர்கள் உலகத்தோடு ஓடி விடுவார்கள். என் வாழ்விலே நான் கண்டது என்ன தெரியுமா? சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வருகிற பொழுது தங்கள் வழிகளை கட்டி கொண்டு விடுவார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் முடிவு வரை நிற்பார்கள். வழங்குறதா நான் என்ன சொல்லுகிறேன்? அடித்துக் கொண்டு பிசாசு கொண்டு போய்விடுவான், பிசாசு கொண்டு போய்விடுவான், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டு போய்விடும். காத்துக்கொள். ஆகையினாலே சபைக்குள்ளே இருங்கள், சபைக்குள்ளே அமர்ந்திருங்கள், சபைக்குள்ளே பாதுகாக்கப்படுவீர்கள். இதை குறித்து வேறு விதத்தில் நாங்கள் பேசலாம், அதுக்கு நாள் வருகிற பொழுது நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, சபை வாழ்வு என்பது தேவனால் உருவாக்கப்பட்டொரு வாழ்வு. சபை வாழ்வு என்பது தேவனால் கொடுக்கப்பட்டொரு பிளான். சபை வாழ்வு என்பது தேவனால் உருவாக்கப்பட்டது. அதை மீறாதிருங்கள், அதை மீறி நடவாதிருங்கள், தள்ளி போகாதிருங்கள், உலகத்தோடு இணைந்து விடாதிருங்கள், உலகத்தோடு சேர்ந்து உங்கள் வஸ்திரங்களை, உங்கள் பரிசுத்தத்தை குலைத்து விடாதிருங்கள். பரிசுத்த குலைத்தலோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்காத படிக்க நம்முடைய வாழ்வு, நம்முடைய பரிசுத்த வஸ்திரம் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருந்தால் நமக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். தேவனோடு நாம் நிற்க முடியும், தேவனோடு நாம் நடக்க முடியும். ஆகையினாலே பிரியமானவர்களே, இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். கள்ளர்கள் கையிலே அகப்படுகிற பொழுது அவன் செய்தது முதல்ல என்ன தெரியுமா? வஸ்திரத்தை தான் கழிச்சான். அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 30வது வசனம் திருப்பி இருக்க வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியீராக விட்டு போனார்கள்.
பிரியமானவர்களே, இவன் கொண்டு போன பணத்தை கொள்ளையடித்தார்கள் சொல்லி இருக்குதா? இவன் கொண்டு போன பொருளை கொள்ளையடித்தார்கள் சொல்லி இருக்குதா? அவன் கொண்டு போனது ஏதாவது என்று எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் சொல்லி இருக்குதா? வஸ்திரம்,
கிழிச்சு அடிச்சு அவனை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கள்ளனுக்கும் வஸ்திரம் முக்கியமாக தெரிந்ததப்பா. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கோ தேவன் கொடுத்த வஸ்திரத்தை பாதுகாக்கவோ அதை சரிப்படுத்திக் கொள்ளவோ அதை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வைத்திருக்கவோ அதை தேவன் தந்த விலையுயர்ந்ததை கருதி கொள்ளவோ நம்மளால் முடிகிறது இல்லையே. ஆகினாலே பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவன் உங்களை வஞ்சித்து விடுவான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர்லே அதைத்தான் எழுதி வச்சிருக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க, இடம் கொடுத்தா அவன் வஞ்சிப்பான். இவன் எருசலேமில் இருக்கும் வரைக்கும் இவனை பிசாசு தொடர்ல பாருங்க, எப்ப போனானோ எப்ப கால் எடுத்து வச்சானோ எப்ப ஆயு தெரிந்த ஆலயத்துல இருந்து உலகத்தோடு போகிறவர்கள் உலகத்துக்கு போகிறவர்கள் அல்லாவிட்டால் பின்வாங்கி போகிறவர்கள் அல்லாவிட்டால் முதல்ல சபையில இருந்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி தலைகீழாக நின்று எல்லாம் ரெண்டதம் பண்ணி அப்படியே போவார், அப்படியே கடந்து செல்வார். நம்முடைய சபையிலும் கூட அநேகர் அநேகந்த சபையில இருந்தார்கள். தேவ சித்தம் என்று வெளியில போனவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு சபையே இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி பலதை சொல்லிட்டு போகலாம் பாருங்க. ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல ஒருவரோடு பேசுகிற பொழுது ஒரு சின்ன இப்படி என்று சொன்னார். சபை என்ற காரியத்தை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். சபை என்றது வந்து ஒரு ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல, அது தேவனுடையது, அதை குறித்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவர் என்னோடு பேசினார். அவர் காலங்கள் கழிந்து விட்டது அவர் பேசி என்னோடு. ஆனால் அது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. சபை என்பதை குறித்து பேசுகிற பொழுது அல்லாம சபையை இலகுவாக லேசாக எண்ணுகிறதை குறித்து யோசிக்கிற பொழுது அவர் சொன்னார், நான் சபை என்று சொல்லுகிறதை பொறுத்து நான் அதுக்கு பயப்படுகிறேன். அது கர்த்தருடைய சரீரம், அது தேவனால் உருவாக்கப்பட்டது, அது லேசானது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லி என்னோடு பேசினது இன்றைக்கு என் உள்ளத்தில் இருக்கிறது. ஆகையினால என்னும் ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடறேன். லூக்கா 15:22 வாசிங்கள். இது ஒரு நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஆனாலும் அதை பார்த்து சீக்கிரத்திலே நான் முடித்து விடுகிறேன். 15:22.
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம்.
பிரியமானவர்களே, இதுல 11 வசனத்திலிருந்து வாசித்தோம்னா முழு காரியம் நாங்கள் வாசிக்கலாம், வாசிக்க நேரம் போகிறது. அதனால இங்கே ஒரு சம்பவம், பிதாவோடு இருந்த குமாரன், சரிதானே, கேட்ட குமாரன் என்று சொல்லியே பேசுவோமே எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னா புரியும் பாருங்க. பிதாவோடு இருந்தவன் ஒரு நாள் சிந்திக்கிறான் விளங்குறதா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு சபையில இருந்திருந்து சலிச்சு போகிறது தெரியுமா, சபையில இருந்திருந்திருந்து இதை செய்ய ஆச்சுகிறது, அது என்ன ஆச்சுறது, நாம பேசுறது கடிஞ்சு கூட எல்லாம் கேட்டு 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 என்ன நடக்கிறது, சலிச்சு போட ஒரு நிலைமை. இங்க தேவனோடு ஒருத்தன் இருக்கிறான் பக்கத்துல, பிதாவோடு இருக்கிறான், என்னோடு வாங்க உள்ளுக்கு, அப்பதான் இதை புரிஞ்சு. பிதாவோடு இருக்கிறான், திடீரென்று அவனுக்கு ஒரு ஞாபகம், ஒரு யோசனை, திடீரென்று யோசிச்சான், நானும் கொஞ்சம் வெளியே போனா நல்லது, நானும் வெளியில போயிருக்க சுத்தி பார்த்தா நல்லது, இப்படியே இருந்து என்ன, இந்த சபைக்கே இருந்து என்ன வரப்போகுது, எனக்கு இந்த சபையிலே வாழ்ந்து நமக்கு என்ன வரப்போகுது, அதை சொல்லுவது இல்லையா, சபையில இருக்கிறோம் இத்தனை வருஷமா இருக்கிறோம், ஒண்ணும் இல்லையே எதுவும் இல்லையா என்று சொல்லி என்ன, சபையில இருந்து 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 வேண்டாத ஒரு தன்மை. இப்பொழுது உலகத்தை பார்க்க விருப்பம், உலகத்தை பார்க்க விருப்பம், உலகத்தை பார்த்துட்டு வந்தவர்களுக்கு உலகம் வேணாம்னு சொல்லும், உலகத்தை பார்க்காதவர்களுக்கு ஒரு சில வேளைகள்ல உலகத்தை ரசிக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதன் ஆபத்து நமக்கு தெரிவதில்லை, அதன் அபாயம் நமக்கு தெரிவதில்லை. இங்கே தேவனோடு இருந்தவன், எனக்கு இதுல முக்கியம் என்ன தெரியுமா, அவன் பிதாவை விட்டு போகிற பொழுது வஸ்திரத்தோடு சென்றான். ரெண்டு கவனியங்கள் கொஞ்சம் சிந்திங்க. அவன் பிதாவை விட்டு போகிற பொழுது வஸ்திரத்தோடு தான் போனான். அவன் ஒரு உயர்ந்தவன், ஒரு மகன், மகன் ஸ்தானத்தில் இருக்கிறான் இல்லையா. அவன் இருக்கிற பொழுது அவனுக்கு எல்லாம் இருந்தது, மோதிரம் உயர்ந்த ஆடைகள் எல்லாம் போட்டபடிதான் அவன் நின்றிருக்க வேண்டும் இந்த வசனத்தின்படி பார்க்கிறேன். ஆகவே நாம் இருக்கிற பொழுது, தேவனோடு இருக்கிற பொழுது, ஆண்டவரோடு இருக்கிற பொழுது, கர்த்தரோடு இருக்கிற பொழுது நமக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டு தலதல தலதல என்று சொல்லி என்ன ரம்யமான ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, இந்த மகனும் பிதாவை விட்டு கொஞ்சம் தூர தேசம், கொஞ்சம் அங்காள போய் பார்க்கலாமே, அந்த இடத்துக்கு இருக்க போய் பார்க்கலாமே, அவர்களோடு இருக்க பேசி பார்க்கலாமே, அங்க இருக்க விசாரித்தால் என்ன நடக்குன்னு பார்க்கலாமே. தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஓடுகிற சில காரியங்கள் நல்லதல்ல. தேவ பிள்ளைகளுக்குள்ளே சிந்தனைக்குள்ளே ஓடுகிற சில காரியங்கள் உங்களுக்கு அது நல்லதல்ல என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவன் ஆண்டவரை விட்டு தூர போறான், தூர போய் ஆவிக்குரிய முழு ஆசீர்வாதங்களையும் இழந்து விட்டான். ஆவிக்குரிய முழு ஆசீர்வாதையும் இழந்து விட்டான். என் கண்ணுக்கு குத்துறது என்னவெனில், இவன் வருகிற பொழுது வஸ்திரம் இல்லாதவனாய் வருகிறான். அல்லாவிட்டால் ஊத்தை வஸ்திரத்தோடு வருகிறான், அல்லாவிட்டால் அசிங்கப்படுத்தப்பட்ட வஸ்திரத்தோடு வருகிறான், அல்லாவிட்டால் அசூசிப்படுத்தப்பட்ட வஸ்திரத்தோடு அவன் வருகிறான். அதனாலே தான் பிதா என்ன சொல்லுகிறார், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை திரும்ப தருங்கள். நான் அவன் வந்ததை குறித்து பேசவில்லை, இவன் போனதுனாலே இழந்து போனதை குறித்து பேசுகிறேன். இவன் பிதாவை விட்டு தூர போனதில் பிரியமானவர்கள், இன்னைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு அநேகர் தேவனை விட்டு உள்ளத்திலே உள்ளான வாழ்விலே நாம் தூரப்போய் விடுகிறோம். அநேக காரியத்தை எடுத்து வைத்து அது இதென்று பேசி 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 தேவனை விட்டு நாம் என்ன செய்கிறோம், தூர போய் விடுகிறோம். அதனால் எங்கள் வஸ்திரங்கள் அசுத்தப்படுத்தப்படுகிறது, அசூசிப்படுத்தப்படுகிறது, ஊத்தியாக்கப்படுகிறது. தேவன் தந்த வஸ்திரம் அப்படியே பரிசுத்தமாக இருந்தால்தான் அவர் நமக்கு வெண் வஸ்திரத்தை தரிப்பார். எங்கள் வாழ்க்கைகளை குறித்த ஒரு கவனம் இல்லாதவர்களாய் நாம் வாழுகிறோம். எங்கள் வாழ்க்கை, எனக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையை குறித்து ஒரு கவனம் இல்லை. எங்கள் வாழ்க்கையை நாம் என்ன செய்கிறோம், நாம் எல்லாம் நல்லா இருக்கிற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனங்களுக்கு கொடுக்கிற பொழுது ஏதாவது ஒன்றை தொடத்தான் செய்யும், வேண்டாததை ஏதாவது செய்யத்தான் செய்யும். இவன் தேவனோடு இருக்கும் வரைக்கும் இவனுக்கு எந்தவித குறைவுமே இல்லை. சாப்பாடுன்னா சாப்பாடு. இன்னைக்கு அநேக சபைகளுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாமல் பிரசங்கிகளே இல்லாமல் இருக்கிற சபைகளே எனக்கு தெரியும். நமக்கு இங்க இருக்கும் வரைக்கும் ஒவ்வொரு கிழமையும் சாப்பாடு அழுத்து கொஞ்சம் வெளியே போனா என்ன. நான் பேசுகிறது வஸ்திரத்தை குறித்து. பிசாசானவன் திருடி விடாத படிக்கு எங்களை காத்துக் கொள்ளுகிறது நல்லது. வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், ஜீவிகளா இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த வஸ்திரத்தை நீங்கள் காத்துக்கொண்டால் உங்களுக்கு நல்லது. வாலிப வயதிலே சபையின் ஒழுக்கத்திலே சபையின் கட்டுப்பாடுகளிலே வளர்வது கஷ்டம். சபையின் ஆலோசனைகளிலே சபையிலே சொல்லப்படுகிறவைகளை செய்ய நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம் வாழ்க்கையை இழந்து விடுகிற அளவுக்கு நீ நடந்து விடாத படிக்கு எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாக இருப்பது உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளுடைய காரியத்திலே தாய் தகப்பன்மார் நாம் அலட்சியமாக இருந்து விடாதிருப்பதும் நல்லது. எல்லாவற்றையும் கண்டிப்பதும் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவதும் எல்லாரையும் கூட நல்லாக வர வேண்டும் என்று விரும்புகிற தாய் தகப்பன்மார் எல்லா சபைகளிலையும் கூடத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளை ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து உண்மையுள்ள ஒரு வாழ்வு வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஒரு ஆசாரியனாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு எஸ்தராக இருந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஏனெனில் உங்கள் பிரயாசங்கள் அப்படி காட்டுகிறது இல்லையே. இதை நான் பேச வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தவில்லை. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வடிவாக டியூஷனுக்கு வருவார்கள், பிள்ளைகளுக்கு வடிவாக வீட்டுக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சபையில் விட்டு உங்கள் பிள்ளைகளை சபையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு போனால் நலமாக இருக்குமே. அவர்கள் வஸ்திரங்களை இழந்து போகாத படிக்கு இன்னும் ஒரு சில தாய் தகப்பன்மார் இருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்துக்கு தனியே விடுவார்கள், எல்லா இருக்கும் தனியே அனுப்புவார்கள், சபைக்கு தனியே அனுப்ப மாட்டோம், சபைக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம், தனியே அவர் தனியே வர மாட்டார். ஊர்லா போக தெரிகிறது, ஊரப்ப எல்லாம் சுத்த தெரிகிறது, எல்லாவற்றையும் முடித்து கடைசி நாள் வீடு வந்து அடையவும் தெரிகிறது. ஆனால் சபைக்கு இதுல இருந்து 100 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கிற நமக்கு பிள்ளைகளை நாங்கள் தனியே விட மாட்டோம். நான் ஒன்று கேட்கவா, ஒரு வேலை தாய் தகப்பனாகி நீங்கள் கத்தரால் தள்ளப்பட்டு உங்கள் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போனால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு வந்து விடுவார்களா? மாறி பேசுவோமே, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கத்தரால் தள்ளப்பட்டு நீங்கள் பரலோகம் போனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து போய் விடுவீர்களா? அந்த வந்த பாஸ்டர் நல்ல ஒரு பேச்சு, உணர்வுக்கும் உண்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சு கொண்டது. உணர்வு வேற உண்மை வேற. தெரியுமா அவர் என்ன சாம்பிளா பேசினார்னு சொல்லி ஞாபகம் இருக்கு? அவர் என்ன என்ன சாம்பிள் உதாரணம் எடுத்தாருன்னு சொல்லி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மறுத்து விட்டால், ஐயோ என்ன என்னை விட்டுட்டு போயிட்டியே, நானும் உன்னோட வந்தால் நலமா இருக்குமேன்னு சொல்லி கத்துவார்களா? அது உணர்வு. உண்மையது அவர்கள் அவர்களுக்கு அவண்டி மறிக்க மாட்டார்கள். சரியா? அதுதான் விளக்கப்படுத்தினாரு, அருமையான ஒரு விளக்கம். அது சரியாக சிந்தித்தால் அதுதான் உண்மை. ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிற வஸ்திரத்தை காட்டுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு. ஆகையினாலே ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு இப்ப நான் பேசுறேன், இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்க பாருங்க, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது என்றது எங்கள் நம்பிக்கை. ஆனால் வெளிப்படுத்தல மூன்றாவது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னீர்கள், உங்கள் பெயர்களை நான் கிறுக்கி போடாத படிக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிறுக்கி போடாத படிக்கு. அப்படியானால் எழுதப்பட்டு விட்டால் நாங்கள் பரலோகவாசிகள் என்று நினைத்து விடக்கூடாது. எல்லாம் முடிந்து விட்டது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன், முடிவு பரியந்தம் தேவ சமூகத்திலே நிற்பவன், முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். அதெல்லாம் முதல்ல சொன்னேன், ஊழியத்தை குறித்து சொன்னேன். முடிவு பரியந்தம் அவங்கள் ஊழியர்களாக நின்று அதை நிலைப்படுத்த வேண்டும். ஏனெனில் ஊழியக்காரர்கள் சொல்லி பலர் எழும்புவார்கள், பலர் காலங்களுக்கு நேரத்துக்கும் தக்கதாக விலகி விடுவார்கள், தங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற விதத்தில் வழிகளை விதைத்து விடுவார்கள். ஆனால் உண்மையாக தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்களும் செயல்படுகிறவர்களும் முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர்கள் நின்றே ஆக வேண்டும். அவர்கள் போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா, அழைப்பும் கிருபை வரமும் ஒருபோதும் மாறாதான், மாறவே மாறாது. அது ஏன் நான் இதை இடைக்கிட இப்படி பேசுகிறேன், நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் வேறுபட்டது. கடந்த நாட்களிலே கொஞ்சம் வேறுபட்டபடியினால் அதை குறித்து நான் பேசுகிறேன். அதுக்கு அது அதனுடைய உள்ளத்திலே இருக்கிறபடியினாலே அப்பப்போ அந்த வார்த்தைகள் வெளியே வருகிறது. ஆகையினால இங்கே இவன் போய் ஐயா பிதாவோடு இருக்கும் வரைக்கும் உன் பரிசுத்தவான், நல்ல பிள்ளை, தேவனால் நேசிக்கப்பட்டவன், பக்கத்தில் இருந்தவன், ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவன். ஆனா எல்லாவற்றையும் சுருட்டி அடித்துக் கொண்டு எங்க போயிட்டான், உலகத்துக்கு போயிட்டான். உலகத்துக்கு போனா போனா எல்லாவற்றையும் கெடுத்து, தன் வாழ்க்கையை கெடுத்து, தன் வஸ்திரத்தை கெடுத்து, தன் நோக்கங்களை கெடுத்து, எல்லாவற்றையும் அழித்து, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிசாசினால் கொள்ளையடிக்கப்பட்டு, ஆவிக்குரிய மனிதன் இல்லாத ஒரு நிலைமையிலே பன்றிகளோடு பன்றிகளாக அவன் எங்கேயோரு மூலையில. இப்ப யோசிக்கப்பா, பிதாவுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு பன்றிகள் கூட்டத்திலே ஒரு மனிதனாக நிற்கிறான். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். தேவன் முத்திரை மோதிரம் கொடுத்தார், வஸ்திரம் கொடுத்தார், பல வளர்ந்து வெண் வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தான், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார், நீ என் மகன் என்கிற புத்திர சுதாரத்தை கொடுத்தார் ஆண்டவர். எல்லாவற்றையும் பிசாசிடத்திலே கொடுத்து வில்பட்டாயிற்று. இப்பொழுதோ வர்றான், பயந்து பயந்து வர்றான், தூரத்துல நின்று வர்றான். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரையுங்க. பிசாசானவன் உங்கள் ஆவிக்குரிய வடிவான பரிசுத்த வஸ்திரங்களை திருடி விடாத படிக்கு எச்சரிக்கையுள்ள வாழ்க்கை வாழுங்கப்பா, வாழுங்க வாழுங்க, எச்சரிக்கையுள்ள வாழ்க்கை வாழுங்க. என்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்லி சீக்கிரம் அது முடிச்சிடுறேன். மத்தேயு 22:11-12 மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 22:11-12 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன்.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பானை போடுங்கள் என்றான்.
பிரியமானவர்களே, இந்த கொஞ்சம் சிந்திங்களே, என்ன நடந்தது, என்ன நடந்தது? 10 கன்னிகைகள் ஒரு சபையில இருந்து ஆண்டவரை சந்திக்க போனவர்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள், 5 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். இங்கு கல்யாண வீட்டில் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய், இருக்கிறார் பொருள் ஊழியர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? எனக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு சிந்தனை இருக்கிறது. என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொரு கதிரையாக நடந்து போவார், ஒவ்வொருவருக்கு பக்கத்தால் அவர் நடந்து போவார். எவன் எல்லாம் பிடிச்சு கொண்டு ஆண்டவரு என்னை விட்டு போகாதீங்கப்பான்னு கதறுகிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார். என்னுடைய கற்பனை, என்னுடைய யோசனை அது. ஆண்டவர் ஒவ்வொரு கதிரையாக போவார், இப்படி 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 உலாவி கடைசி வரைக்கும் வருவார் ஆண்டவர். அப்ப எவையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறோமோ அங்கே ஆண்டவர் நின்று விடுவார். அதனாலதான் நாங்கள் ஆராதனைக்கு முக்கியத்துவப்படுத்துவது கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். அந்த நேரத்தில் வேற ஒன்றும் நமக்கு தேவையே இல்லை. இங்க என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் கல்யாணம், பெரிய கல்யாணம், ஆண்டவருடைய கல்யாணத்துல வந்து நின்று பார்க்கிறார், ஒவ்வொருத்தராக பார்க்கிறார். சபையில் இருந்து எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இதுல ஒரு சம்பவம் இருக்கிறது, ரோட்ல நின்றவங்க வந்தவங்க எல்லாரும் ஆவிக்குரிய இஷ்டவேலராக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் நிற்கிறார்கள். ஆனா ஒருத்தனுக்கு மாத்திரம் வஸ்திரம் இல்லை, கல்யாண வஸ்திரம். அவருடைய அந்த பரம கல்யாணத்துக்கு நீ போக வேண்டுமா? வஸ்திரம் இல்லாமல் போக முடியாது. அவருடைய பரிசுத்த கல்யாணத்துக்கு நீ நான் மத்தியாயத்தில் அவரை சந்திக்க வேண்டுமா? பரிசுத்த ரட்சிப்பு இல்லாம பிரியமானவர்களே, நாங்க சபையில எல்லாவற்றையும் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா தேவனை சந்திக்கிற பொழுது என் ரட்சிப்பு பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், என் பரிசுத்தம் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய நீதி பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், என் மண்பஸ்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னை அந்த இடத்திலிருந்து வெளியே அனுப்புவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் அநேக வார்த்தைகளை நாம் சபையிலே கடிந்து சிக்கித்து உங்களுக்கு பேசுவதன் அடிப்படை சம்பவங்கள் எங்கே இருக்கெனில், கர்த்தர் வருகிற பொழுது சபை தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தம் உள்ளதாக மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டதாக அது அங்கே நிக்க வேண்டும், நிக்க வேண்டும். பாட்டுக்கு ஏதாவது செய்துட்டு சபையில இருந்துட்டு போங்கன்னு சொல்லிச்சுனால் நீ அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்த முடியாது. ஏனெனில் வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது காதுள்ளவர் கேட்கக்கடா. சபையின் தூதருக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அசூசி படுத்தினவர்களும் இருக்கிறார்கள், அசூசி படுத்தாதவர்களும் இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவங்கள் உங்கள் வஸ்திரத்தை கிழித்து விடுவான், உங்கள் வஸ்திரத்தை புடுங்கி எடுத்து விடுவான். உலக வாழ்வோடு ஒத்து போகாதிருங்கள், உலகத்தோடு ஒத்து போகாதிருங்கள், உலக வாழ்க்கைக்கென்று சொல்லி சபை வாழ்க்கையை தள்ளி விடாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் சபைக்கு தனியே வந்துட்டு போனா சரி, ஆனால் வாழ்வு முழுவதுமோ உலகத்தோடு இருக்கிறது. உலகத்தின் ஃபேஷன், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் நோக்கங்கள் அப்படி இருக்கிறது. பிரியமானவர்கள், சபைக்கு வந்து விட்டு போனால் சரி, சபைக்கு வந்து விட்டால் ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு பெயரோடு வாழ முடியும், ஆனால் தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்க முடியுமா? தேவ சமூகத்திலே நாம் நிற்க முடியுமா? அவர் வருகிற பொழுது வெண்வஸ்திரம் தரித்து அவரோடு நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு என் வாழ்வு இருக்குமா என்பதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, ஆகையினாலே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. தேவனுடைய சமூகத்திலே எல்லோரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடிய வண்ணமாக கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, வஸ்திரத்தை பாதுகாத்துக்கொள்ள, ஆண்டவரே வஸ்திரத்தை கத்தாவே பாதுகாத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய கரங்களை கொஞ்ச நேரம் வானத்துக்கு நேராக உயர்த்திவீர்களா? எல்லோரும் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே, 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 நீ கொடுத்த வஸ்திரங்களை கத்தாவே நாங்கள் துளைத்து விடாதபடி, ஆண்டவரே, அந்த வஸ்திரங்கள் கத்தாவே பிசாசினால் திருடப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே என்னை காத்தரலுங்கப்பா, என்னை காத்தரலுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் சபையை காத்தரலுங்கப்பா, ஆண்டவரே என் சபையில இருக்கிறவர்களை காத்தரலுங்கப்பா, ஆண்டவரே நீர் வருகிற பொழுது, ஆண்டவரே நீர் வருகிற பொழுது எனக்கு வெண்வஸ்திரத்தை தரித்து என் தகப்பனே உம்மோடு நடக்கக்கூடிய ஒருவனாய் என்னை மாற்றும் ராஜாவே. சபையிலே ஒரு சிலர் தங்கள் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாலும் ஒரு சிலர் இருக்கிறார்களே, அவர்களா என்னை மாற்றுங்கப்பா, அவர்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, அவர்களா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, அவர்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, அவர்களை போல என்னை மாற்றுங்கப்பா. இந்த சமூகத்தில் நான் ஒப்படைக்கிறேன், சபையை நான் ஒப்படைக்கிறேன், சபையில இருக்கிறவர்களை நான் ஒப்படைக்கிறேன், என் தகப்பனே கொடுத்த வஸ்திரங்களை காத்துக் கொள்ளவரே பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியமும் ஆண்டவரே, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை பறிகொடுத்தது போல நாங்களும் பறிகொடுத்து விடாதபடிக்கு, எங்கள் வஸ்திரங்கள் பிசாசால் திருடப்பட்டு போய்விடாதபடிக்கு தேவன் எனக்கு உதவி செய்வீராக, இயேசு எனக்கு உதவி செய்வீராக, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக, அப்பா எனக்கு உதவி செய்வீராக, ஐயா ஐயா உதவி செய்வீராக. நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க எங்கள் வஸ்திரத்தை கறைப்படுத்தி விடாதபடிக்கு, ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை வாழ, ஆண்டவரே ரட்சிப்பை இழந்து போய் விடாதபடிக்கு, ஆண்டவரே உலகத்தோடு ஒத்தவசம் தரித்து விடாதபடிக்கு, பிசாசானவர்கள் ரட்சிப்பை ஆண்டவரே புடுங்கி விடாதபடிக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணி முடிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உம்முடைய நாமத்திலே சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். வருகிற கிழமை முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் வர, விருப்பத்தோடு வர, வாஞ்சியோடு வர, கர்த்தர் தெய்வம் இயேசு நீர் அவருடைய இருதயங்களை வணையும்படியாய் உடைய நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன் நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. Hallelujah.